إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على حبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الناس إني أوصيكم ونفسي أولًا بتقوى الله وأحذركم يومًا عبوسًا قمطريرًا وقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்த நம்மை பரிபாலிக்கின்ற நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற நமது சகல தேவைகளையும் மிக சிறப்பாக நிறைவேற்றுகின்ற ஒரு நாள் நாம் மரணித்து தனியாக அவரிடம் செல்ல இருக்கின்ற ரப்புல் ஆலமீன் காலிகு ஸமாவாதி வல் அர்த் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸும்மா அல்ஹம்துலில்லாஹ். அவனேகன், இணை துணையற்றவன், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு உலகத்திலே நிகராக எதுவும் இல்லை. கற்பனைகள் அவனை எட்டாதே, கண்களால் இவ்வுலகத்திலே அவனை பார்க்கவும் முடியாதே, வர்ணிப்பாளர்களால் அவனை கச்சிதமாக வர்ணித்து விடவும் முடியாதே. அவனது புகழ்களை கடல் நீர்கள் மையாக்கப்பட்டாலும் மரங்கள் எல்லாம் தேனாக்களாக மாற்றப்பட்டாலும் அவனது புகழையும் கீர்த்தியையும் எழுதி முடித்துவிட முடியாது. அப்பேற்பட்ட அல்லாஹ்வை நான் மீண்டும் ஒரு முறை புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தார்களாகிய மனிதர்களாகிய நமக்கு நேர் வழிகாட்டிகளாக ரஹ்மத்தாக உலக வாழ்வை எவ்வாறு வாழ்ந்து ஜெயம் பெற வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் கூறுவர்கள். அவர்களை அடியொட்டி வாழ்ந்த நல்லவர்கள் சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாகாக்கள், உலமாக்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா நிலைமைகளிலும் நம்மை ஒருவன் படைத்திருக்கிறான், நம்மை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனிடம் நாம் திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது என்ற உணர்வோடு அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி அவனை பயந்து அவன் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் எவற்றை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு பேசுகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசிய செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா படைப்புகளில் சிலரை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். மலாய்க்காமார்களை சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கிறான், அவர்களிலும் சிலரை சிறப்பித்திருக்கிறான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலாய்க்காமார்களுடைய தலைவராகவும் ஆக்கியிருக்கிறார். இதுபோன்றுதான் மனித கோடிகளில் நபிமார்கள் என்பவர்களை சிறந்தவர்களாக, அவர்களிலும் சிறப்பு மிக்கவர்களாக ரசூல்மார்களை ஆக்கி அவர்களுடைய தலைவர்களாக உலகத்திலே மிக சிறந்த படைப்பாக முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருக்கிறார். இவ்வாறுதான் அல்லாஹு தஆலா காலத்திலும் சில காலங்களை விட இன்னும் சில காலங்களை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். إِنَّ عِدَّةَ الشُّهُورِ عِنْدَ اللَّهِ 12 شَهْرًا فِي كِتَابِ اللَّهِ يَوْمَ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ مِنْهَا أَرْبَعَةُ حُرُمٍ வானம் பூமி படைக்கப்பட்ட காலம் தொட்டு அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அவற்றிலே 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய சங்கை மிக்க மாதமாகும் என்று குர்ஆன் 4 மாதங்களை சிறப்பித்துச் சொல்லியிருக்கிறது. ذُلْقَعْدَةَ ذُلْحِجَّةَ مُحَرَّمَ ரஜப் என்று சொல்லப்படக்கூடிய 4 மாதங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒட்டுமொத்த 12 மாதங்களிலும் அல்லாஹு தஆலா மிக சிறப்பு மிக்க விசேஷமான ஒரு மாதமாக ரமலானுடைய மாதத்தை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். ரமலான் என்பது அல்லாஹுவினால் சிறப்பிக்கப்பட்ட மனிதர்கள் அல்லாஹோடு வியாபாரம் செய்யக்கூடிய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அல்லாஹுவினால் இது ஆக்கப்பட்டிருக்கிறது. يا ايها الناس يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ايمان கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு ரமலான், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. لعلكم تتقون, நீங்கள் இரையச்சமுள்ளவர்களாக ஆக கூடும் என்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, ரமலான் என்பது அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட நமது பாவங்களை சுத்தரிக்கக்கூடிய நமது நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் உயர்த்தக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது. ஒரு சில தினங்களில் நம்மை அது வந்து அடைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனை அடைந்து அதில் பாக்கியம் பெற்றவர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் தனது தோழர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். யா அய்யுஹன்னாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் கரீம், மனிதர்களே, மிக தந்தையான மாதம் ஒன்று உங்களை வந்தடைய இருக்கிறது. அந்த மாதத்திலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். அதில் இரவு நேரத்திலே நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறேன். அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு ஹைரும் மின் அல்ஃப் ஷஹ்ரின், 1000 மாதங்களை விட உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரத்தின சுருக்கமான உபதேசத்தை தனது தோழர்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹின் நல்லடியார்களே, ரமலான் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் இது ரமப என்ற வார்த்தையில் இருந்து பிறந்திருக்கிறது. ரமப என்று சொன்னால் சுட்டெரித்தல் என்பது பொருள்படும். ஹதீஸ்களில் சீன தர்முதுல் சிசால் என்று வந்திருக்கிறது. ரமப என்ற வார்த்தை சுட்டெரித்தல் என்ற பொருளுக்கு வந்திருக்கிறது. இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தித்துகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களுடைய பாவங்களை சுத்தரித்து அவர்களுடைய கெட்ட தன்மைகளை எல்லாம் கருக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொண்ணை நாம் எவ்வாறு உலகிலிட்டு அதனை சுட்டி அதனை தூய்மைப்படுத்துகிறோமோ அதே போன்று மனிதர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய கெட்ட தன்மைகளையும் அவர்களது போற்றப்படாத இச்சைகளையும் சுத்தரித்து அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை சுத்தமானவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமதான். சுபஹானல்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கியது போன்று உங்களுக்கும் நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்று சூரத்துல் பக்ராவுடைய 153 ஆயத் நம்மை பார்த்து பேசுகிறதே. எங்களுக்கு முன்பிருந்தவர்கள் எங்களை விட சிரமமான முறையிலே நோன்பு நோக்கியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சில உம்மத்தினருக்கு 60 நாட்கள் நோன்பு நோக்கதை கடமையாக ஆக்கியிருந்திருக்கிறார். அவர்களுடைய நோன்பிலே ஒரு விதம் இருந்திருக்கிறது. அது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலும் நோன்பாக அது இருந்தது. ஒரு மனிதர் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மனிதர் இரவு நேரத்திலே இஷா தொழுகைக்கு பின்னர் ஏதாவது சாப்பிட்டு விட்டு அவர் உறங்கிவிட்டால், நிச்சரை செய்துவிட்டால், அவருக்கு அதற்கு பிறகு உண்பதோ குடிப்பதோ மனைவிமார்களுடன் நெருங்குவதோ ஹராமாக்கப்பட்ட விஷயமாக இருந்திருக்கிறது. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலும் சஹாபாக்கள் இந்த நோன்பை தான் நோக்கிக் கொண்டிருந்தார். இதனை பற்றி சூரத்துல் பக்கராவுடைய 155-7 ஆயத்துகள் பேசுகிறது. நோன்பு நோற்றி இஷாவுடைய தொழுகை தொழுத பிற்பாடு அவர்கள் உறங்கிவிட்டால் அவர்களுடைய நோன்பு ஆரம்பமாகி விடுகிறது. அவர்களுக்கு அதற்கு பிறகு உண்ணவும் முடியாது, குடிக்கவும் முடியாது, மனைவிமார்களை நெருங்கவும் முடியாது. ஒரு நபித்தோழர் பகலெல்லாம் கடுமையாக சிரமப்பட்டு ஈச்சம் தோட்டத்திலே வேலை செய்த பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார். மனைவியிடம், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லையா? ஈச்சம்பளம் தான் இருக்கிறது. ஈச்சம்பளம் என்னுடைய வயிற்றை கரித்து விட்டதே. சூடான ஒரு உணவு ஏதாவது மாவினால் செய்தால் நன்றாக இருக்குமே. மனைவி வெளியிலே செல்கிறார் ஈச்சம்பளத்தை கொடுத்து மா எடுத்து வருவதற்காக. கடுமையாக களைப்பாக பகல் நேரத்திலே நோன்போடு வேலை செய்த கணவன் தலையை வைக்கிறார், அப்படியே உறங்கி விடுகிறார். மனைவி வீட்டுக்கு உணவோடு வந்து பார்த்தால் கணவன் உறங்கிவிட்டார். சட்டம் என்ன? எதுவும் சாப்பிட முடியாது. அந்த மனிதர் அப்படியே நோன்பு நோக்கி விடுகிறார், எதுவும் சாப்பிடவில்லை. அடுத்த நாள் பகல் நேரத்திலே உழைத்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மயங்கி விழுந்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்தி சொல்லப்படுகிறது. அதே நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய இரவிலே உறங்கிய பிறகு தனது மனைவியுடன் உறவு கொண்டு விடுகிறார்கள். அந்த செய்தியும் நபி அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், இப்படியாக ஒரு கருமம் நடந்து விட்டது, நான் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறார், உஹில்ல லகும் லைலத ஸியாமிர் ரஃபத் இலா நிஸாஇக்கும். சூரத்துல் பக்கராவுடைய அந்த 153வது ஆயத்துடைய தொடர்ச்சியான தொடர், உங்களுடைய நோன்பிலே அல்லாஹ் உங்களுக்கு இலேசை ஏற்படுத்தி விட்டார். உங்களுக்கு அல்லாஹ் ஃபஜ்ர் நேரத்தில் இருந்து மகரிபுடைய நேரம் வரை உண்பது குடிப்பது மனைவியை நெருங்குவது தனது இச்சைகளை பூர்த்தி செய்வதை ஹராமாக்கி இருக்கிறார். அதிலே நீங்கள் பக்குவமாக இருங்கள். உங்களுக்கு நலனையும் இலேசையும் நாடுகிறான். உங்களை சிரமப்படுத்த அல்லாஹு தஆலா நாடவில்லை. அல்லாஹ் எவ்வளவு உங்களோடு இரக்கமானவன் என்பதை இந்த ஆயத்துகள் சொல்லி காண்பிக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில் நீங்கள் நோயாளியாக இருந்தால், பவன்காரனின் கொன்னறியவன் அல்லது நீங்கள் பயணத்திலே இருந்தால், இந்த நோன்பை நீங்கள் ரமலான் அல்லாத வேறு மாதங்களிலும் கதா செய்து கொள்ளலாம். ரமலானுடைய மாதத்திலே உங்களால் நோன்பு பிடிக்க இயலாத அளவு நோய் இருந்தால் இந்த ரமலானுடைய நோன்பை நீங்கள் சற்று பிற்படுத்தி அந்த நோன்பை நோட்டுக் கொள்ளலாம். நோய் என்று சொன்னால் உலமாக்கள் மிக தெளிவாக நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதனால் நோன்பு நோற்றுக் கொண்டு இருக்க முடியாத நோய், ஒன்று அந்த நோய் அவருக்கு நோன்பு நோற்பதனால் அதிகரிக்கும் என்ற பயம், அதனை சுமந்து கொள்ள தாங்கிக் கொள்ள முடியாத உடல் வலிமை அவருக்கு இல்லை, அல்லது நோன்பு நோற்றால் மூத்தாகி விடுவார் என்கிற பயம். இப்படியான நோயாளர்கள் நோன்பை விட்டுவிட்டு சுகம் கிடைத்த பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ள முடியும். அல்லது பயணத்திலே இருக்கிறார், அந்த பயணத்தினால் இவருக்கு நோன்பு நோற்ற முடியாமல் போய்விடுகிறது என்றிருந்தால் அவரும் அந்த நோன்பை விட்டுவிட்டு பிறகு ரமதான் முடிந்த பிறகு அதனை கதா செய்வது அவருக்கு கடமையாக இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய ஆயத்திலே ஒரு அற்புதமான சட்டத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். யாராவது வயது முதிர்ந்து அந்த முதிர்ச்சியினால் அவரால் நோன்பு நோக்க இயலாத ஒரு தருணம், ஒரு கட்டம் அவருக்கு ஏற்பட்டால், வயது செல்ல செல்ல பலகீனம் அதிகரித்துக் கொண்டே செல்லும், அவரால் நோன்பு நோக்க இயலாது என்றிருந்தால், அல்லது குணம் ஏற்பட மாட்டாது என்ற ஒரு நோய் வயோதிகத்தினால் ஏற்படக்கூடிய, அல்லது நீண்ட கால நோய் அது குணம் ஏற்படுவது அரிது என்றிருந்தால், அவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு முத்து உணவு கொடுப்பது கட்டாயமாகும். ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு முத்து உணவு கொடுப்பது என்பது, ஒரு முத்து என்று சொன்னால் 600 கிராம், அரை கிலோவை விட கொஞ்சம் 100 கிராம் கூட, 600 கிராம் உணவை ஒரு மிஸ்கீன், ஒரு ஏழை மனிதருக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக அவர் கொடுக்க வேண்டும். 30 நோன்பையும் அவர் விட்டு விடுகிறார், அவரால் கதா செய்ய இயலாது, அவருடைய வாழ்நாள் அவருக்கு இடம் தராது என்று இருந்தால், அல்லது கதா செய்யாமல் மரணித்து விட்டார் என்றால், அவரது அனந்தர சொத்தில் இருந்து அந்த ஒரு நோன்புக்கு 600 கிராம் என்ற அளவு ஒரு மிஸ்கீனுக்கு தானம் செய்யப்பட வேண்டும், சதகாவாக கொடுக்கப்பட வேண்டும். எவ்வளவு அருமையான ஒரு மார்க்கம். ஒரு மனிதர் காரணம் இல்லாமல் ரமதானுடைய ஒரு நோன்பை அவர் விட்டுவிட்டால், காரணம் இல்லாமல் புகைக்க வேண்டும், அல்லது நோன்பு பிடிச்சு கொண்டு இருக்கிறது வயலுக்கு போறது கஷ்டம், நோன்பு பிடிச்சு கொண்டு தொழிலுக்கு போறது கஷ்டம் என்பதற்காக ஒருவர் நோன்பை விட்டுவிட்டால், அவர் அந்த வருடம் முழுக்க தொடர்ந்து நோன்பு நோற்றாலும் அந்த ரமலானுடைய ஒரு நோன்புடைய நன்மையை அவரால் அடைந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பிரமாண்டமான கூலியை அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றலுக்கு வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் நமது நண்பர்கள் தோழர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதனை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நமது நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் பெண்கள் என்று இதிலே அகத்தை போக்கை கடைபிடிக்கக்கூடிய பலரும் இருக்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள். ரமலானுடைய நோன்பு தொழுகை கடமையை போன்று, ஜகாத் கொடுப்பது ஹஜ் செய்வது கடமையை போன்று, இது கடமையான ஒன்று. அதனால் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், நோய் இருக்கத்தான் செய்யும், நமக்கு சில சந்தர்ப்பங்களில் சீனிவியால் இருக்கத்தான் செய்யும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ஒரு கடமையை நாம் கால்படுத்திவிட முடியாது. இந்த நோன்பை நோக்கிக்கொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த மருந்தை பாவிக்க முடியுமா, இப்படியான ஒரு நெபியுலைட்டை எனக்கு பிடிக்க முடியுமா, இந்த சட்டங்களை, நோன்பு சம்பந்தப்பட்ட சட்டங்களை தேடி படிப்பது வயது வந்த ஒவ்வொரு ஆணுடைய கடமையும் கூட. ஒரு பெண் எந்த நாட்களில் நோன்பு நோற்பது ஹராம் என்பது இருக்கிறது மார்க்கத்திலே. மாதவிடாய் ஏற்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நோன்பு நோற்பது ஹராம், குழந்தை பிரசவித்த ஒரு பெண்ணுக்கு குருதி போகக்கூடிய நேரத்திலே நோன்பு நோற்பது ஹராம். அந்த நோன்பை அவர்கள் பிறகு கதா செய்ய வேண்டும், சுத்தமான பிறகு அவர்கள் அந்த நோன்பை கதா செய்வதற்குரிய கடமையாக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பு சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், நன்மையை எதிர்பார்த்தவராக, அல்லாஹை நம்பியவராக யார் இந்த ரமலானிலே நோன்பு நோக்கிறாரோ, தந்தை அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகிறது. முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகிறது. ரமலானுடைய மாதத்திலே இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஐந்தான தொழுகைகளையும் பேருதலாக சொல்வது எந்த காலத்திலும் நமது கடமை. ரமலானிலே மட்டுமல்ல, ஆனால் ரமலானுடைய விசேஷமான ஒரு நபிலான சுண்ணத்தான வணக்கம் இருக்கிறது, அதுதான் ரமலானுடைய மாதத்திலே நாம் தொழுகின்ற தராவீஹ் என்ற தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், சஹாபாக்கள் பின்னால வந்து நபியவங்களுக்கு பின்னால தக்பீர கட்டித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க, பள்ளி நிறைந்து போயிட்டு நபி அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கடுமையான இரக்கம் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே இந்த உம்மத்து மீது நீங்க செல்லக்கூடிய காட்டக்கூடிய கருணையால உங்களை நீங்க மாய்த்துக் கொள்ளாதீர்கள். அந்த அளவு இந்த உம்மத்தின் மீது இரக்கம் உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துல தொழுகிக்கிறத அப்படியே நிப்பாட்டித்தாங்க. இரவு நேரத்திலே சஹாபாக்கள் நினைத்தார்கள், யா ரசூலல்லாஹ், வந்து தொழுவித்தா நன்றாக இருக்குமே. நபி அவங்க சொன்னாங்க, நான் இதை தொழுவித்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, அல்லாஹு தஆலா இந்த இரவு நேர தொழுகையை கடமையாக்கி விடுவானோ என்று பயந்து இருக்கிறேன். அதை கடமையாக்கி நான் உங்களுக்கு நன்மை இருக்குமானால், அதை யாராவது வந்து தொழாவிட்டால் அவர்களுக்கு அது பாவமாக மாறிவிடும் என்கிற பயத்தால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை சில நாட்கள் தொழாமலும் இருந்து காட்டினார். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்க தொழுது கொள்ளுங்க. நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள்
மிக அழகாக ஒரு இமாமை நியமித்து அந்த இமாமுக்கு பின்னால் இருந்து மிக அழகாக இந்த தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஆசையாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்தை இந்த சலஃபு சாலிஹ்கள் எப்படி கழித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிக அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்தில் இருந்து என்னிடம் வந்து இவ்வளவு காலமாக எனக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை அவர்கள் எனக்கு ஓதி காண்பிப்பார்கள், நான் அவர்களுக்கு ஓதி காண்பித்தேன். குர்ஆன் ஓதுவது ரமலானுடைய விசேஷமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வெறுமனே குர்ஆனை பாராயணம் செய்வதும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வணக்கமாக இருக்கிறது. குர்ஆனை நாம் திலாவத் செய்கிறோம், ஓதுகிறோம், குர்ஆனை எடுக்கிறோம், அதனை ஓதுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். எங்களால என்ற அளவு அதனுடைய எழுத்துக்களை கூட்டி ஒரு சூறாவை ஓடுகிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதர் முதுகோடு தக்பீர் கட்டியவராக குர்ஆன்ல அவருக்கு தெரிஞ்சது குல்ஹு அல்லாஹு அஹது மட்டும்தான், அஹம்து சூரா. அது கட்டாயம் ஒவ்வொரு முஃமினும் பாடமாக்கி இருக்கிறது கடமை, அது இல்லாம தொழுக கூடாது. ஹம்தோட குல்ஹு அல்லாஹு அஹது ஓதி ஓதி இருக்கிறார், அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதற்கும் அவருக்கு நன்மை இருக்கிறது, அதற்காக அவர் நிறுத்திக் கொள்வதல்ல, அவர் முன்னேற வேண்டும். ஆனாலும் அவர் அதை மடக்கி மடக்கி மீட்டி மீட்டி ஓடுவதனால் ஒரு எழுத்துக்கு அல்லாஹு தஆலா 100 நன்மைகளை கொடுக்கிறார். குல் என்ற வார்த்தை காஃப் லாம் ரெண்டு எழுத்துக்கள், குல் 200 நன்மை, குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு செகண்ட் தான் போகும், அதில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களுக்கும் 1000 மேற்பட்ட நன்மை என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய 140 எழுத்துக்கள் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. சுப்ஹானல்லாஹ், கணக்கிட்டு பாருங்க. அல்லாஹு தஆலா வாரி வழங்குகிறான், ரமலானில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் இந்த நன்மை. இது ரமலானுடைய பன்மடங்காக்கப்படுகிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை தமாம் செய்து முடித்து விடுவார்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை தமாம் செய்து முடித்து விடுவார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு ரமலானிலும் 60 குர்ஆன்களை தொழுகை அல்லாத நேரத்திலே ஓதி முடித்து விடுவார்கள். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்களை தமாம் செய்து விடுவார்கள். மிக அழகாக ஓதி வாய் பழக்கப்பட்டவர்களுக்கு அதனுடைய சிந்தனையோடு ஓதக்கூடிய அந்த அந்த அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், குறைந்தது நாம் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஜுஸ் ஓதினால் அல்லாஹ்வுடையினால் ஒரு ரமலானுக்கு 3 குர்ஆன்களை அழகாக முடித்து விட முடியும். ஒரு நாளைக்கு 3 ஜுஸ், தொழுகைக்கு முன்னால் 6 ஓதுகிறோம், தொழுகைக்கு பிறகு 6 ஓதுகிறோம் என்றால் 5 நேர தொழுகைக்கு பிறகு 2.5 ஜுஸ் ஓதிடலாம். சஹர்ல அல்லது இன்னொரு நேரத்துல ஒரு 6 ஓதுகிறோம். எங்கள் அறியாமலே அழகாக 3 ஜுஸ் நமது ஆபீஸோடு, நமது பாடசாலைகளோடு, நமது வியாபார ஸ்தலங்களோடு, நமது வேலைகளோடு வேலையாக இந்த சம்பாத்தியமும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்திலே தர்மம் செய்வதற்கிறது, சதகா கொடுப்பது இருக்கிறது, இது மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலம் கொடுக்கக்கூடிய கொடையை பற்றி ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அஜ்வல ஃபி ரமலான் மின ரீஹில் முர்சலா, வேகமாக காற்று வீசுவதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடை ரமலானிலே விசேஷமாகவும் வேகமாகவும் இருந்திருக்கிறது. காற்று வீசினால் எப்படி இருக்கும், அத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தானம் செய்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்தவர்களா, எத்தனை பேர் பசித்தவர்களாக மற்றவங்களிடத்துல கேட்கிற வெக்கத்துல அவருடைய பக்கத்து வீடுகள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி போனால் சில சில எங்களுடைய அந்திய ஊர்களில் மக்கள் மிச்சம் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. என்னுடைய ரமலான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தாரான், நான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல இத்தனை குடும்பத்துக்குரிய சாப்பாட்டை கொடுக்க போகிறேன், சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படுவார். ஒருவர் கொடுக்கக்கூடிய தர்மம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய தலை எழுத்தையும் மாற்றும்.
ஒருவன் கொடுக்கக்கூடிய தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறது.
பெரிய பாவம் செஞ்சிட்டாரே, யாருக்கும் தெரியாம ரகசியமாக கண்ணால காதால ஒரு பால பாவங்கள் நடந்து விட்டது. அல்லாஹ் இதோ யாருக்கும் தெரியாமல் என்னுடைய வலது கரத்தால ஒரு தர்மம் கொடுக்க போகிறேன், அதை நான் நோட்டீஸ் அடித்து அல்லது போட்டோ எடுத்து நாலு பேருக்கு கொடுத்து சொல்றதல்ல. சொல்லலாம், அவர்கள் தர்மத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கொடுப்பவருடைய தன்மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், எடுப்பவருடைய தன்மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், கொடுப்பவருடைய அவருடைய மனத்தூய்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் கொடுத்திருப்போம், ஆனால் நான் கொடுத்தேன் என்று சொன்னால் முழு தர்மத்துடைய கூலியும் மண்ணாகிவிடும். ரகசியமா வலது கரம் கொடுக்கிறது இடது கரம் அறியாமல், தான் கொடுக்கிறது தனது மனைவிக்கும் தெரியாது என்றால் அது மிக எச்சமானது. ஆனால் நான்கு பேர்கள் இதை பார்த்து அவர்களும் கொடுக்க வேண்டும் என்று தூண்டுவதற்காக ஒருவர் கொஞ்சம் பகிரங்கமாக செய்கிறார். இவரை பார்த்து யாரெல்லாம் சதக்கா செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மையும் இவருக்கு கிடைக்கும். இஹ்லாஸோடு ஒரு குடும்பத்துக்கு தன்னால இயன்ற ஒரு ஒரு தர்மத்தை செய்கிறார். அது 100 ரூபாவாக இருக்கலாம், 1 லட்சம் ரூபாவாக இருக்கலாம், சக்தி படைத்தவர்களுடைய 1 கோடி ரூபாவாகவும் இருக்கலாம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதனை வீணாக்கமாக ரமலானுடைய மாதத்திலே ஒருவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய வணக்கங்களில் இரண்டாவது தர்மமாக இருக்கிறது. குர்ஆனை வெறுமனை ஓதுவதல்ல, கொஞ்சம் நேரத்தை எடுத்து இந்த தர்ஜுமத்து குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது, என்ன படச்சரப்பிலாளரே எனக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறான், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாம் பார்க்கிறோம். இதுவும் மிகப்பெரிய இபாதத்தாக இருக்கிறது. குர்ஆனுடைய நோக்கமே அதனை விளங்குவதாக இருக்கிறது. ஒரு ஆலிமடத்துல போய் இந்த சூராவுடைய விளக்கத்தை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க, அல்லது பள்ளி வாசல்ல குர்ஆனை பத்தி ஒரு விளக்கத்தை சொல்றாங்க, அதை கேட்கறதுக்காக ஒரு தியாகத்தோட வாரதே அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஒரு மனிதர் இல்மை தேட வேண்டும் என்பதற்காக வருகிறார் என்றால் அவருடைய ஒவ்வொரு எட்டிக்காகவும் அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் வரக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய கற்கள், முட்கள், மரங்கள், சடப்பொருட்கள், ஏன் கடலில் உள்ள மீனிடங்கள் கூட தேடி வரக்கூடியவருக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறது. சுப்ஹானல்லாஹ், ரமலான் இந்த நோன்புடைய ஒரு சட்டத்தை படிக்கப் போகிறேன், நான் குர்ஆன் ஒரு ஆயத்தை விளங்கப் போகிறேன், கலாசோட வந்து உட்காருகிறார், படிக்கிறார், நிச்சயமாக அவருக்கு நன்மை இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நிறையார்களே, நோன்பு என்பது நமது நாவுக்கும் சிறந்த ஓட்டைகளுக்கும் மட்டுமல்ல நோன்பு. நோன்பு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பி, யாராவது தேவையற்ற சத்தியத்துக்கு புறம்பான அசத்தியமான பொய்யான விஷயங்களை பேசுகிறார், தன்னுடைய நாவிலே தேடுதலற்றவராக இருக்கிறார் என்றால் فليسل الله حاجتهم في أن يدعى طعامه وشرابه. அவர் வெறுமனே பசித்திருப்பதில தாகித்திருப்பதில அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய நோன்பு கண்ணுக்கும் நோன்பாக அமைய வேண்டும். எங்களுடைய நோன்பு இந்த கண் ஹராமான செத்த பார்வைகளை பார்க்கக்கூடிய நோன்பாக இருக்கக்கூடாது. நோன்பு நோக்கியிருக்கிறோம், அல்லாஹ் பார்க்கக்கூடாது என்று அந்நிய பெண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் இந்த நோன்புடைய? நோன்பு பிடித்திருக்கிறோம், பொழுதுபோக்குக்காக நமது தொலைக்காட்சி பெட்டிகளை திறந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த நோன்புக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? குர்ஆன் சூரத்துல் நூர் நம்மை பார்த்து சொல்கிறது, குல்லில் முஃமினீன யகுத்தூன மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபுதூ ஃபுரூஜஹும், இந்த முஃமின்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய கண் பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். யாருடைய கண் பார்வை இது அறமான பார்வைகளை விட்டும் தாழவில்லையோ தாழ்த்தப்படவில்லையோ அவர்களுடைய மறைவிடங்களை அவர்களால் பாதுகாக்க முடியாது என்பது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஏன் நமக்கு இந்த நன்மைகளை நாம் வீணடிக்க வேண்டும்? நோன்பு நோற்றவர்களாக ஏன் அந்த பாவத்தை சம்பாதிக்க வேண்டும்? இது ரமதானுக்குரியது மட்டுமல்ல, ரமதானிலே நாம் எடுக்கக்கூடிய பயிற்சி அடுத்த 11 மாதங்களுக்கும் சொந்தமானவை. அந்த 11 மாதத்திற்குரிய பயிற்சியை தான் நாம் இங்கே எடுக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த கண்ணுடைய பார்வை பாதுகாக்கப்பட வேண்டும். நாவினால் கண்டதிருந்ததெல்லாம் பேசிவிட முடியுமா? சுபஹானல்லாஹ், நாம் பேசுகிறோம், இது புறம் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது, ஹராமானது, பெரும்பாவம் என்று தெரியாமல் எத்தனை வார்த்தைகள் இந்த நாவினால் நாம் ஒரு உறுதிமானம் எடுப்போம். இந்த நோன்பிலே நான் தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளப் போகிறேன். எழுதி வைப்போம் எங்களுடைய டைரியில, எங்களுடைய மேசையில, நாம் உட்காரக்கூடிய ஆபீஸுடைய அந்த டேபிள்ல நாம் எழுதி வைப்போம். அல்லது நம்முடைய வீட்டில் அல்லது நம்முடைய மனசுல ஆழமாக எழுதி வைப்போம், நான் தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளப் போகிறேன். சுப்ஹானல்லாஹ். இது ரமலானுடைய மாதத்திலே ஒரு பயிற்சி எடுப்போம். அடுத்த மாதங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இதே தாங்கிக் கொள்விடும். ஹராமான இசைகளை நான் கேட்க மாட்டேன், ஹராமான இசைகளை நான் கேட்க மாட்டேன், இசைகளை என்னுடைய கடைகளில் நான் ஒலிக்க மாட்டேன், இசைகளை போட மாட்டேன். எங்க வீட்டில் சத்தமாக ஒரு இசையை போட்டிருக்காரே, அதை கேட்டுட்டு போறவர் வாழவர் எல்லாத்துடைய பாவமும் இதை போட்டவருக்கு ஆட்டோமேட்டிக்கா போய்கொண்டே இருக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும் வெறுக்கும் போகும். எதற்காக இந்த வம்பு, எதற்காக நமக்கு இந்த அநியாயம்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா இசை உள்ளத்திலே நயவஞ்சக தனத்தை ஊட்டுகிறது என்று சொல்லவில்லையா? உள்ளத்துல முனாஃபிக் தனத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது இந்த இசை, எதற்காக நமக்கு இது? சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, ரமலான் என்பது எல்லோருக்கும் உரியது. இது நமது கடைகளிலும் இது ரமலான் என்பது தெரிய வேண்டும், தென்பட வேண்டும், நமது வீடுகளிலும் தென்பட வேண்டும். அந்நியர்கள் எத்தனையோ பேர் பார்க்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், முஸ்லீம்கள் இவ்வளவு முன்மாதிரியானவர்களா? அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு பணம் பணம் பெரிதாக தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு தங்களுடைய தொழில்கள் பெரிதாக தெரியவில்லை என்பது எங்களுடைய அந்நிய சகோதரர்களுக்கும் புரிய வேண்டும். சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாம் கருத்தனையாக இருக்க வேண்டும். இரவு நேரம் தொழுகைக்குரிய நேரமா? நாம் அதற்குரிய கண்ணியத்தை மரியாதையை கொடுப்போம். கடையில் இருக்கக்கூடியவங்க, வீட்டில் ரோட்ல பாதைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய வாயால ஒரு வார்த்தை பள்ளியில தொழுக நடக்கிறேன். இந்த வாலிப சமூகம் சுபகானந்தா, எனது எதிர்கால தலைவர் தலைமைத்துவ சமூகம், இவர்களை கொஞ்சம் தடவி அவர்களை கண்ணியமாக தம்பி பள்ளியில தொழுக நடக்கிறது. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், போய் கலந்து கொள்ளுங்க. ஒரு வார்த்தை அந்த பிள்ளை பள்ளிக்குள்ள வருவாரு, சொல்ல ஆரம்பிச்சுட்டா அத்தனை நன்மையும் சொன்னவருக்கு கிடைக்கும். முஸ்லீம்கள் என்பவர்கள் நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடியவர்கள். அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்திலே நாம் நன்மைகளை செய்வதை போன்று பாவத்திலிருந்தும் நாம் கொஞ்சம் ஓங்கி கொஞ்சம் ஒதுங்கி இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதம் இஸ்லாத்துடைய வரலாற்றிலே பல கசப்பான நிகழ்வுகளையும் சந்தித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா وأغلقت أبواب النار وحفظت الشياطين تركت دي مار வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரக வாயில்கள் தாளித்து மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் எல்லாம் சங்கிலிகளால் பிணைக்கப்படுகிறார்கள் என்று ஹதீஸ் சொல்லுகிறது உண்மை. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே இஸ்லாத்துடைய முதலாவது பிரமாண்டமான ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது, பத்ர் யுத்தம். ஆனால் அல்லாஹ் அதிலே முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். ரமலானுடைய மாதத்திலே ஷைத்தானினால் அட்டகாசம் செய்ய முடியாது. ஆனாலும் குர்ஆன் இரண்டு விதமான ஷைத்தான்களை சொல்லி இருக்கிறது. மினல் ஜின்னத்தி வன்னாஸ், குர்ஆனுடைய கடைசி வசனம், குர்ஆனுடைய கடைசி சூரா சூரத்துன் நாஸுடைய கடைசி வசனம், மனிதர்களிடம் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள், ஜின்களில் ஷைத்தான்கள் இருப்பது போன்று. அந்த ஜின்களான ஷைத்தான்களை கண்ணால் பார்க்க முடியாது, மனித ஷைத்தான்களை கண்ணால் பார்க்க முடியும். மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள், ஜின்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே சில கசப்பான நிகழ்வுகள் வரலாறு நெடுகிலும் நடந்திருக்கின்றது. அந்த ஒரு தொடரோ என்னமோ, இந்த ரமலானுடைய ஆரம்பத்திற்கு முன்னாலும் சில சில கசப்பான விஷயங்கள் எங்களுடைய நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எதிராக என்று மிகவும் பகிரங்கமாக நடந்தேறிக் கொண்டிருப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்தையும் வேதனைப்படுத்துகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு உடலை போன்றவர்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உடலிலே காய்ச்சல் ஏற்பட்டால் அதற்காக கண் விழிக்கிறது, நாவு முழங்குகிறது, அதற்காக கைகள் நடுங்குகின்றன, கால்கள் எல்லாம் பலமற்று போகிறது, முழு உடலும் வயிறு பத்தியம் காக்கிறது, நாவு கசக்கிறது. இது ஒரு இஸ்லாமிய சமூகம் என்பது நாம் எல்லாம் ஒரு உடலை போன்றவர்கள். நாம் நமது பிரிவினைகள், நமது ஒவ்வொரு அமைப்புகள் இவைகளை எல்லாம் மறந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்கள் நாம் எல்லாரும் ஒரே சமூகம், ஒரே அல்லாஹ்வை நம்பியவர்கள், ஒரே காபாவை முன்னோக்கக்கூடியவர்கள், ஒரே குர்ஆனை கையிலே சுமந்தவர்கள். இந்த சமூகம் நாம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க கடமைப்பட்டவர்கள். கருத்து முரண்பாடு என்பது கியாம நாள் வரை தணிக்க முடியாத ஒன்று. நபி அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்களும் தான் கருத்து முரண்பாடு பட்டிருக்கிறார்கள். அது புதிய விடயம் அல்ல. அவனுடைய தீர்வு இது கருத்து முரண்பாடானது, இது நான் பார்க்கக்கூடியது, அது நீங்கள் பார்க்கக்கூடியது, ஆனால் நாம் எல்லோரும் ஒரே சமூகமானவர்கள் என்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய கொள்கை, அதுதான் ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு. அதற்காக நாம் பிரியக்கூடியவர்கள் அல்ல, துண்டாடப்படுபவர்கள் அல்ல. ஆனல்லா அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே, அந்நியர்கள் நம்மை பார்த்து நம்மை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் முடக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுடைய சுகம் சுருக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களுடைய பலம் ஒடுக்கப்பட வேண்டும், இப்படியாக எல்லாம் திட்டம் திட்டுகிறார்கள். குர்ஆன் நமக்கு இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு இரு இடங்களில் அல்ல, பல சம்பவங்கள் வாயிலாக இதை சொல்லி இருக்கிறார். மனிதர்களே, உங்களுடைய சொத்து சுகங்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் இருந்தும் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களிடம் இருந்தும் மிக கடுமையான நோவினை தரக்கூடிய வார்த்தைகளை நிச்சயமாக நீங்கள் செவியேற்பீர்கள், நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு விடயங்களை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அவர்களுடைய எந்த சதியும் எந்த திட்டமும் உங்கள் மீது பலிக்காதே, அவைகள் மண்ணாகி போய்விடும். என் தத்திரூ, நீங்கள் பொறுமையாளர்களாகவும் அல்லாஹை அஞ்சு நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்தால் அவர்களுடைய சதி உங்களுக்கு பலிக்காது என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு சில இழப்புகள் வரலாம், ஆனால் அந்த இழப்பை விட அடுத்தவரிடம் அல்லாஹ் பன்மடங்காக அவர்களுக்கு கொடுத்து விடுவார். நாம் பொறுமை காத்த கடமைப்பட்டிருக்கிறோம், தக்வாவோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். பொறுமை என்பதை அல்லாஹு தஆலா அந்த பொறுமையாளர்களுடைய கூலியை அளவில்லாமல் கொடுக்கிறார். பல்லை கடித்துக் கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாம் சதா கதிரை நம்பியவர்கள், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாம் பொறுத்துக் கொள்கிறோம், நமது தயாரிப்போடு நாம் இருக்கிறோம். என்னுடைய பொருளை ஒருவன் பறிக்க வருகிறான் என்றால் நபி அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் என்னுடைய பொருளை கடமாட வருகிறான், பறிக்க வருகிறான், கொள்ளை அடிக்க வருகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், லா துஅதிஹி, அவனுக்கு கொடுக்காதே. யா ரசூலல்லாஹ், ஃபை காதலனி, அவன் என்னை கொலை செய்ய வந்தால் என்னுடைய பொருளை சூறையாடுவதற்காக. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃப காதிலுஹு, அவனோடு நீயும் போராடு, நீ கோழை அல்ல, முஃமின் என்பவன் கோழை அல்ல. ஒரு போதும் அவன் கோழையாக இருக்க மாட்டான். அவனை தாக்க வந்தால் நீ அவனை தாக்கி. ரசூலுல்லாஹி கதலனி, அவன் என்னை கொண்டு விட்டால் சொன்னார்கள், அந்த ஷஹீத், நீ அல்லாஹ்விடத்தில் உயிர் தியாகி, ஷஹீதுடைய அந்தஸ்து உனக்கு இருக்கிறார். நான் அவனை கொண்டு விட்டால் பின்னார் அவன் நரகத்திலே இருப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எமது நாட்டுடைய சட்டம் இருக்கிறது, நமது லோ இருக்கிறது. ஒருவன் என்னை தாக்க வருகிறான், எனது கடையை உடைத்து வருகிறான், என்னுடைய சொத்தை சூறையாட வருகிறான், குடும்பத்திலே கைக்கு வைக்க வருகிறான் என்றால் அவனை தடுத்து நிறுத்துவது எனக்கு உரிமையானது. அதனால் அவன் கொல்லப்பட்டு விட்டால் நாம் குற்றவாளி அல்ல. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் பொறுமையாளர்கள், பொறுமையாளர்கள். நாம் செய்த தவறை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்கு இந்த தீனை சொல்ல நாம் தவறி போய்விட்டோம். இந்த மக்களுக்கு நமது பண்பின் மூலமாக இந்த இஸ்லாத்தை சொல்ல நாம் தவறி போய்விட்டோம். என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், பக்கத்து வீட்டிலே இருக்கிறார்கள், பக்கத்து ஊரிலே இருக்கிறார்கள், நமது கலாச்சாரங்களில் இருக்கிறார்கள், நமது அலுவலகத்திலே கடமை புரிகிறார்கள். இவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை வார்த்தைகளால் சொல்லி புரியாவிட்டாலும் நமது செயற்பாடுகளால் இஸ்லாத்தை அவர்களுக்கு புகட்ட நாம் மறந்துவிட்டோம், தவறிவிட்டோம். எமது அந்நிய நாடுகள், அரபு நாடுகள் அல்லாத எத்தனையோ நாடுகள் இஸ்லாத்திற்கு வந்தது வெறுமனை பிரச்சாரங்களூடாக அல்ல, மேடை பிரச்சாரங்களூடாக அல்ல, முஸ்லிம்களுடைய பண்பினூடாகவும் அவர்களுடைய அழகான பழக்க வழக்கங்களோட இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், நாடுகளாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். மகான் அல்லாஹ். ஆனால் அந்த தர்மத்தை நாம் இங்கே கடைபிடிக்க தவறிவிட்டோம். அல்லாஹிடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். ரமலானுடைய மாதம் வருகிறது சகோதரர்களே. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயற்பட்ட ஒரு மனிதர் தான் ஸஃப்வான் இப்னு உமையா. எந்த அளவுக்கு என்றால் நபியர்களுக்கு எதிராக பத்ரு, உஹுத், கந்தக் பல யுத்தங்கள், நபியர்களுக்கு எதிராக தலைவராக இருந்து வந்த ஒரு மனிதர், இஸ்லாத்திற்கு எதிராக மிக காரசாரமாக பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர் ஸஃப்வான் இப்னு உமையா. நபியவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அந்த மனிதர் தன்னுடைய உயிருக்கு பயந்து மக்காவை விட்டு ஓடிவிடுகிறார். அந்த நேரத்திலே ஸஃப்வான் இப்னு உமையாவுடைய உறவுக்கார ஒரு மனிதர் தந்தையா ஸஃப்வான் நபியவர்களிடம், நீர் நினைப்பவர் போன்று இல்லை நபியவர்கள், நபியவர்களுடைய பண்பும் அவர்களுடைய குணமும் உமக்கு தெரியாது, உமக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன், உமது உயிருக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன், நீ நபியவர்களிடம் வருவாயாக, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை, நபியவர்களிடத்திலவா இஸ்லாம் எப்படிப்பட்டது என்பதை பாரு என்பதாக அந்த மனிதனுக்காக ஒரு அமானுதத்தை இவர் பொறுப்பேற்றி அந்த மனிதரை வரவழைத்து வருகிறார். நபியவர்களை மகிழ்ச்சில நபி அவர்கள் இருக்கிறார்கள். சஃப்வானின் உமையா முன்னால் வருகிறார். மிகப்பெரிய ஒரு எதிர், இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனையோ பேர்களை கொலை செய்த மனிதர். நபி அவர்கள் கேட்டார், சஃப்வான் இஸ்லாத்தை இன்னும் வழங்கிக் கொள்ளலையா? சஃப்வான் கேட்டார், எனக்கு இந்த மக்காவிலே 4 மாதங்கள் எந்த முஸ்லிம்களுடைய எந்த கெடுதியும் இல்லாமல் இருப்பதற்கு அனுமதி வேண்டும். நபியவர்கள் சொன்னார்கள், உமக்கு 6 மாத காலம் நான் தருகிறேன், எந்த ஒரு முஸ்லீமும் உண்மை தொடமாட்டார், உமக்கு பேச மாட்டார், ஏற்கவும் மாட்டார். 6 மாத காலம் நபி அவர்கள் அவருக்கு அபயமளித்திருந்தார்கள். அந்த நேரத்திலே புனே யுத்தம் நடக்கிறது. நபி அவங்களுக்கு சில ஆயுதங்கள் தேவைப்பட்டது. சஃப்வானிடத்தை கேட்டாங்க, சஃப்வான் சொன்னா 200 கவசங்கள் வாள்கள் எல்லாம் இருக்குது, ஆனா வாடகைக்கு தான் தருவேன். நபி அவர்கள் சொன்னாலும், நாம் உங்களுடைய வாடகையை பூர்த்தியாக நிறைவேற்றுவோம். பெற்றார்கள் புனேயில் மிகப்பெரிய வெற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பள்ளத்தாக்கு நிறைந்த சொத்து கனிமத் பங்கு வைக்கப்படுகிறது. கடைசியாக நபியவர்களுக்காக மீயக்கூடிய எஞ்சக்கூடிய பொருட்களை பார்த்தால் 2 பள்ளத்தாக்கு நிறைந்த 6 ஒட்டகங்கள். சஃப்வான் உமையாவுக்கு கொடுக்க வேண்டிய முழு பணத்தையும் வாடகைக்குரிய அந்த பொருட்களை கொடுத்து விடுகிறார்கள். பிறகு சஃப்வானை பார்க்கிற அந்த நபியவர்கள் திரும்பி, சஃப்வான் அந்த நபியவர்களுடைய பொருளை, நபியவர்களுடைய கனிமத் திட்டவச்சு பொருட்களை வாயை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறான், இவ்வளவு சொத்தான். நபி அவங்க திரும்பி பார்த்தாங்க, சஃப்வான் காபிராக இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. சஃப்வானை என்ன பார்க்கிறீங்க, வியந்து போய் பார்க்கிறீர்கள். இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு சொத்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், ஆச்சரியமாக இருக்கிறது. சஃப்வானே, அந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவோம். காபிரான ஒரு மனிதரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த முழு சொத்து முகக்குரிய நீ எடுத்துக்கொள். சஃப்வான் கைக்கு நேர கையை வச்சு, அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியால மாத்திரம் தான் இப்படி செய்ய முடியும், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் இஸ்லாம், இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. நாம் கொடுப்பவர்கள், நாம் குணத்தை கொடுப்பவர்கள், வார்த்தைகளை கொடுப்பவர்கள், மன்னிப்பவர்கள், மற்றவர்களை பார்த்து சிரிப்பவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள். இந்த தன்மைகளை இந்த ரமலானை கொண்டு நாம் சம்பாதித்துக் கொள்வோம். இந்த இஸ்லாத்துடைய தூதை நமது செயற்பாடுகள், நமது வார்த்தைகள், நமது குணாதிசயங்கள், நமது நடைமுறைகள், நமது வியாபாரங்களூடாக இந்த அறியாத அந்நிய சகோதரர்களுக்கு நாம் இஸ்லாத்தை அவர்களுக்கு இப்படியாக போதிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதாயத்துடைய காட்சிகள் நமது ஊர்களில் இருக்க செய்வாராம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நாம் பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். நாம் செய்த பாவங்களை எல்லாம் யா அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ். பலவீனமானவர்கள் யா அல்லாஹ், நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் ரஹ்மானே, ரமதானை அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை நசீவாக்குவாயா. அந்த ரமதானை அல்லாஹ் அல்லாஹ் ரமதானுக்கு முன்னாலே இந்த பாவங்களை கருதி சுத்தம் செய்வாயா. இந்த ரமதானை அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அடைந்து, அந்த ரமதானுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் பாவித்து, அந்த ரமதானுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் இந்த பயிற்சிகளை பெற்று அல்லாஹ் இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ரமதானாக இந்த ரமதானத்தை சொல்வாயா. எத்தனையோ ரமதான்கள் கடந்து செய்ய அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிப்பாயா. இந்த ரமதான ஒரு மாற்றத்துக்குரிய ரமதானாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமதான் எங்களுடைய நாட்டில் ஹிதாயத் ஊட்டக்கூடிய ஒரு ரமதானாக ஆக்குவாயா. ஹிதாயத்துடைய காற்றை வீட்டச் செய்வாயாக யா அல்லாஹ். ஒரு இஸ்லாமிய அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஹக்க விளங்கப்படுத்தி ஒரு இஸ்லாமிய நாடாக நாட்டை ஆக்கி தந்துள்வாயா ரஹ்மானே. ஹிதாயத்துடைய காற்றை வீட்டச் செஞ்சிரு ரஹ்மானே. எங்களுடைய குணங்களை நீ மாற்றியா அல்லாஹ், நல்ல குணம் படைத்தவர்களாக ஆக்குவியால், உண்மையான மீன்களாக யா அல்லாஹ் எங்களை வாழச் செய்வாயாக. கடமையாக்கினாயோ அந்த தக்குவாவை அடையக்கூடியவங்களாக நீ எங்கள் ஆசிர் ரஹ்மானே. அல்லா அபராதிகளுடைய பாவங்களை மன்னிச்சிருயா அல்லா. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ உன்னுடைய கஷ்டங்களை அல்லா நீ அல்லா போக்கிறியா அல்லா. தேவைகளை நிவர்த்தி செஞ்சிருயா அல்லா. அல்லா கடன்களை அல்லா நிவர்த்தி செஞ்சிருயா அல்லா. நோய்களுக்கு சுகத்தை கொடுப்பாயாக அல்லா. அல்லா எங்கெங்கெல்லாம் இந்த மூலைகள் நாடுகளில் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அந்த முஸ்லீங்களுக்கு நீயே முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக அல்லா. அபராதிகளுடைய கபர சிரகாசமாக்கிறியா அல்லா. அல்லா எங்கள் அனைவரின் ஜனத்துக்கு அல்லா தீசிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை செய்வாக்கிறியா அல்லா. துவாக்களை கபு செய்வாயா. وآخر دعوانا الحمد لله رب العالمين.
قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம்ஃபீக சுரூரன் வஸலாமன் வத்மீன்.